ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. 1910 பகவான் ஸ்ரீ அரவிந்தர் பாண்டிச்சேரிக்கு வந்த பின்பு அவரை சந்தித்த முக்கியமான பிரமுகர்களுள் ஒருவர் அன்னையின் கணவரான திரு பால் ரிச்சர்டு. அரசியல் காரணமாக அவர் பாண்டிச்சேரி வந்தார். ஸ்ரீ அரவிந்தர் புதுவையில் இருக்கிறார், யோக சாதனையில் ஈடுபட்டிருக்கிறார் என கேள்விப்பட்டு ஒரு நண்பர் மூலம் அவரை பார்க்க விளைந்தார். ஸ்ரீ அரவிந்தருடன் பேட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பால் ரிச்சர்டு பகவான் ஸ்ரீ அரவிந்தரை சங்கரச்செட்டியார் வீட்டில் சந்தித்தார். பல கேள்விகள் கேட்டார். அவற்றுள் ஒன்று தாமரையின் குறியீட்டு பொருள் பற்றியது. உணர்வு இறைவனை நோக்கி திறப்பதை தாமரை மலர் குறிக்கிறது என்று ஸ்ரீ அரவிந்தர் அவருக்கு விளக்கமளித்தார். ஸ்ரீ அரவிந்தரின் பெருமையை ரிச்சர்டு ஓரளவு புரிந்து கொண்டார் என்று ஊகிக்கலாம். நம் அம்மையும் அப்பனுமாக விளங்கும் இரு அவதாரங்களுள் பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய வாழ்க்கை சரிதத்தை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். பராசக்தியான நம் அன்னையின் வாழ்க்கை சரிதத்தை தனியே பார்க்கலாம். இங்கு நம் அன்னை பகவானை எப்பொழுது சந்தித்தார், பகவானை சந்திப்பதற்கு முன்பே அவர் பெற்ற ஆன்மீக அனுபவங்கள் என்ன என்பதை இங்கு சற்று சுருக்கமாக பார்க்கலாம். பகவான் ஸ்ரீ அரவிந்தரை சந்தித்த அன்னையின் கணவர் பால் ரிச்சர்டு அவரிடமிருந்து அவருடைய புகைப்படம் ஒன்றை பெற்று சென்றார். பால் ரிச்சர்டு அன்னையிடம் பகவான் ஸ்ரீ அரவிந்தரை பற்றி கூறினார். அன்னை தான் இந்தியாவை நோக்கி ஈர்க்கப்படுவதை உணர ஆரம்பித்தார். இந்த சமயத்தில்தான் அவர் ஒரு ஆன்மீக குறிப்பீட்டில் தன்னுடைய அனுபவங்களையும் ஆர்வத்தையும் ஒவ்வொரு நாளும் எழுதத் தொடங்கினார். இதுவே பின்னாளில் பிரார்த்தனைகளும் தியானங்களும் என்ற புத்தகமாக வெளியிடப்பட்டது. பிரெஞ்சு மொழியில் எழுதப்பட்ட இந்த பிரார்த்தனைகள் பலவற்றை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. மார்ச் 3, 1914, அதாவது பாரிஸை விட்டு புறப்படுவதற்கு 2 முன் அன்னை தன் டைரியில் இவ்வாறு எழுதுகிறார். ஊரை விட்டு புறப்படும் நாள் நெருங்க நெருங்க என் உள்ளம் உள்குவிந்து ஒருமுனைப்படுகிறது. என்னை சுற்றி உள்ளனவும் இவ்வளவு ஆண்டுகளாக மௌனமாக எனக்கு உற்ற நண்பர்களாக இருந்து வந்தனவும் ஆன ஆயிரக்கணக்கான மிகச் சாதாரண பொருட்களிடம் என் பார்வை செல்கிறது. புறத்தே இருந்து எங்கள் வாழ்க்கையை இவ்வளவு அழகாய் சோபிக்கச் செய்து கொண்டு வந்த இப்பொருட்களுக்கு உளமார்ந்த என் நன்றியை செலுத்துகிறேன். வருங்காலத்தை பற்றிய சிந்தனையில் இப்போது ஈடுபடுகிறேன். வருங்காலத்தில் நமக்கு வர காத்திருப்பது என்ன என்பது எனக்கு தெரியாது. அதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்ற ஆவலும் எனக்கில்லை. புறச்சூழ்நிலைகளுக்கு எவ்வித முக்கியத்துவமும் இல்லை. அவை புதியதோர் அகவாழ்க்கையின் ஆரம்பத்துக்கு ஏற்றதாய் அமையட்டும் என்பது ஒன்றே எனது வேண்டுகோள். இப்புதிய அகவாழ்க்கையில் நாங்கள் ஜடப்பொருள்களின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு அதனால் நின் தர்மத்தை மேலும் உணர்ந்து அத்தர்மத்தின் வெளிப்பாட்டிற்கு எங்களை மேலும் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டுமென்பதே என் பிரார்த்தனை. அந்த எதிர்காலம் மேலும் அதிக ஒளியும் அன்பும் நிறைந்ததாய் நின் பணியில் மேலும் அதிக ஸ்ரத்தையும் ஈடுபாடும் கொண்டதாய் அமையட்டும். மார்ச் 4, 1914 அன்று தன்னுடைய நாட்குறிப்பேட்டில் இவ்வாறு எழுதுகிறார். இன்னும் எவ்வளவு நாள் கழித்து நான் இங்கு மறுமுறை எழுதப்போவது? நின் சாநித்தியம் நிறைந்து அமைதியுடன் இலங்கும் இந்த அறையில் உட்கார்ந்து நான் கடைசியாக எழுதுவது இதுவே. நெடுக இன்னும் 3 ஒருவேளை என்னால் எழுதவே முடியாதும் போகலாம். நான் எழுதும் இந்த ஏடு இறந்த காலத்தின் கனவாய் மறைந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். இந்த புதிய எழுதாத ஏடு காலியாக இருந்த போதிலும் வருங்கால கனவுகள் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கியுள்ளதாயும் பார்க்கிறேன். இருந்தும் இவற்றையெல்லாம் நீ சாசுவத ஒளிக்கொண்டு பார்க்கும்போது இவை முக்கியத்துவம் இல்லாதவை எனவும் சிறுபிள்ளைத்தனம் எனவும் தோன்றுகின்றன. அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் நீ தர்மத்துக்கு உட்படுவது ஒன்றிற்கே முக்கியத்துவம். எம்மனே, எங்கள் உள்ளத்தில் உள்ள எல்லாம் நின்னை வழிபட்டு நினக்கு பணியாற்ற அருள்வாய். எல்லோருக்கும் அமைதி கிடைக்கட்டும். 1914 மார்ச் மாதம் 6ஆம் தேதி மிரா என அழைக்கப்பட்ட நம் அன்னையும் அவரது கணவர் பால் ரிச்சர்டும் ககாமேரு என்ற ஜப்பானிய கப்பல் மூலம் கொழும்பு சென்றனர். கொழும்புவிலிருந்து புறப்பட்ட அவர்கள் மார்ச் 29, 1914 அன்று விடியற் காலையில் பாண்டிச்சேரி வந்தடைந்தனர். பாண்டிச்சேரியை நெருங்கும்போது ஒரு பெரிய ஒளி திரள் பாண்டிச்சேரியின் மையத்தை ஆக்கிரமித்திருப்பதை தன் அகதிருஷ்டியில் கண்டார் அன்னை. அந்த சூழலின் தரம் மாறிவிட்டது. தான் ஸ்ரீ அரவிந்தரின் சாநித்தியத்திற்குள் நுழைந்து விட்டதை உணர்ந்தார். அதே நாள் பிற்பகல் 3:30 மணிக்கு பகவான் ஸ்ரீ அரவிந்தரை சந்தித்தார் அன்னை. ஸ்ரீ அரவிந்தரை பார்த்த உடனேயே இதுவரை தமது ஆன்மீக சாதனையில் வழிகாட்டி வந்தவரும் தாம் ஸ்ரீகிருஷ்ணனாக உணர்ந்தவரும் அவரே என்பதை அன்னை கண்டுகொண்டார். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தரை சந்தித்த இந்நிகழ்ச்சி மகத்தான ஆன்மீக முக்கியத்துவம் கொண்டதாகும். மனிதனின் ஆன்மீக வளர்ச்சியில் ஒரு திருப்பு முனையாகும், ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாகும். அது மனித இனம் இதுவரை கண்டிராத ஒரு இயக்கத்தை, செயல்வீறு கொண்ட ஆன்மீகத்தை தொடங்க வைத்தது. மனிதனை அவனுடைய மங்கிய மன உணர்வு நிலையிலிருந்து அதிமனத்தின் அனந்த சக்தி, ஒளி, ஆனந்தத்திற்கு உயர்த்தும் முயற்சியில் அன்று முதல் அவர்கள் இருவரும் அயராது உழைத்தனர். பல நூற்றாண்டுகளாக இந்திய மனத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த உலகை மாயை என ஒதுக்கி தள்ளும் வறட்டு ஆன்மீகத்தின் முத்திரை கிழிக்கப்பட்டு அது முழுமையான ஆன்மீகத்தின் ஒளிக்கு திறக்கப்பட்டது. புவி வாழ்க்கை வலியுறுத்தப்பட்டது. அது இறைவன் வெளிப்பட்டு விளங்குவதற்கான களமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நன்கு வேரூன்றி விட்டிருந்த அஞ்ஞானத்தின் அவசேதனத்தின் சக்திகளுடன் போர் தொடங்கிவிட்டது. புவி வாழ்க்கையை பீடித்துள்ள இருள், துன்பம், மரணம் ஆகியவற்றை வீழ்த்தவல்ல ஒரே சக்தியான அதிமன ஒளிசக்தி கீழே கொண்டுவரப்பட்டு மனிதனின் தெய்வீக எதிர்காலத்தை உருவாக்கும் பணியில் நியமிக்கப்பட்டது. விண்ணை ஏற்க மண் ஆயத்தமானது. சடத்தை தழுவிக்கொள்ள சித்து கீழிறங்கி வந்தது. ஸ்ரீ அன்னை ஏற்கனவே இறை அனுபவம் பெற்றவர். அவர் இறைவனை மையமாக கொண்ட சக்தி வாய்ந்த பூரண ஆன்மீக வாழ்வு வாழ்ந்து வந்தவர். புற நிகழ்ச்சியாக அவர்களுடைய முதல் சந்திப்பிற்கு முன் ஸ்ரீ அன்னைக்கு ஸ்ரீ அரவிந்தரை பற்றி ஒன்றுமே தெரியாதிருந்த போதிலும் இங்கு ஸ்ரீ அன்னையினுடைய ஆன்மீக பார்வைக்கும் லட்சியத்திற்கும் பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய பார்வைக்கும் லட்சியத்திற்கும் பெரும் ஒற்றுமையை நாம் காண்கிறோம். புதுவையை அடைவதற்கு முந்தைய நாள் அதாவது மார்ச் 28 அன்று தமது நாட்குறிப்பில் அன்னை இவ்வாறு எழுதியுள்ளார். நாங்கள் பாரிஸில் இருந்து புறப்பட்டதிலிருந்து மேன்மேலும் எல்லாவற்றிலும் உமது தெய்வீக தலையீட்டையும் எங்கும் உமது தர்மம் வெளிப்படுவதையும் காண்கிறோம். ஒரு கணம் கூட நான் உமக்கு புறம்பாக வாழ்வதாக தெரியவில்லை. ஒருபோதும் எனது காட்சி எல்லைகள் இவ்வளவு விரிவாகவும் ஆழங்கள் இவ்வளவு ஒளி பொருந்தியவையாகவும் அளக்க முடியாதவையாகவும் தோன்றவில்லை. தெய்வகுருவே, நாங்கள் புவி மீது செய்ய வேண்டிய பணியை மேன்மேலும் நன்றாக அறிந்து கொள்ளவும் நிறைவேற்றி வைக்கவும் நாங்கள் எங்களுடைய சக்திகளையெல்லாம் பூரணமாக பயன்படுத்தவும் எங்களுடைய ஆன்மாவின் மோன ஆழத்திலும் எங்களுடைய எல்லா சிந்தனைகளிலும் எல்லா உணர்ச்சிகளிலும் எல்லா செயல்களிலும் உமது மேலான சாநித்தியமும் மேன்மேலும் பூரணமாக வெளிப்பட அருள்வீராக. ஸ்ரீ அரவிந்தரை சந்தித்ததற்கு மறுநாள் மார்ச் 30, 1914 அன்று ஸ்ரீ அன்னை தம் டைரியில் இவ்வாறு எழுதுகிறார். நின் சாநித்தியத்தை அடைந்தோர் முன்னிலையிலும் நின் பூரண மெய்ப்பணியாளர் முன்னிலையிலும் இருக்கும்போது நான் அடைய வேண்டிய இலக்கிற்கு இன்னும் எவ்வளவு தொலைவில் இருக்கிறேன் என்பது நன்கு தெரிகிறது. மிக உன்னதமானது, மிக சிரேஷ்டமானது, மிக தூயது என எதை நான் கருதியிருந்தேனோ அதை நான் இனி அடைய வேண்டியதுடன் ஒப்பிடும் பொழுது முன்னது இன்னும் இருள், அஞ்ஞானம் உள்ளதாகவே காண்கிறது. இருந்தும் இந்த அனுபவம் என் உள்ளத்தை சோர்வுறச் செய்வதற்கு மாறாக என் சக்திக்கும் என் மெய்வேட்கைக்கும் உற்சாகமும் பலமும் அளித்து இடையூறுகளையெல்லாம் வெல்ல வேண்டும் என்ற என் உள்ள துணிவுக்கு ஊக்கமளித்து இறுதியில் நின் வேலை, நின் தர்மம் ஆகியவைகளுடன் ஐக்கியப்படும் இலக்கிற்கு இட்டு செல்கிறது. அடிவானம் சிறுகச் சிறுக தெளிவாகிறது. வழி நன்கு தெரிகிறது. நாங்கள் வர வர பெருகிக் கொண்டே போகும் நிச்சித உணர்வில் முன்னேறுகிறோம். ஆயிரக்கணக்கான மக்கள் கனத்த அஞ்ஞான இருளில் மூழ்கி கிடக்கின்றனர். அதனால் என்ன? இப்புவிமிசை நேற்று எவரை சந்தித்தோமோ அவர் சாநித்தியம் ஒன்றே. இருள் ஒரு நாள் ஒளியாக உருமாறும். நின் அரசு இப்புவிமிசை நிறுவப்படும் என்பதற்கு உறுதியும் அத்தாட்சியுமாகும். அவ்வறிய அதிசயத்தை சாதிக்க வந்த என் பெருமானே, என் உள்ளம் நின்முன் நன்றி பெருக்காலும் களிப்பெருக்காலும் நிறைந்து வழிந்தோடுகிறது. இதை நினைக்கின் என் நம்பிக்கை எல்லையற்று விரிகிறது. என் வழிபாடு சொல்கடந்து நிற்கிறது. என் பக்தியோ மௌனமாக போற்றி நிற்கிறது. அன்னையை பற்றி குறிப்பிடும் பொழுது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இவ்வாறு சொல்கிறார். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தருடைய சீடர் அல்ல. எனக்கு ஏற்பட்ட அதே அனுபவங்களும் சித்திகளும் அவருக்கும் ஏற்பட்டன. என்னுடைய யோகத்திற்கு ஒரு நிச்சயமான வடிவத்தை கொடுப்பதற்கு அவர் உதவினார், உதவி கொண்டிருக்கிறார். அவருடைய ஒத்துழைப்பின்றி இது சாத்தியமடைந்திருக்காது. இந்த யோகத்தின் இரண்டு படிகளுள் ஒன்று ஸ்ரீ அன்னையிடம் அடைக்கலம் புகுவதே. ஸ்ரீ அரவிந்தரை பற்றி குறிப்பிடும் பொழுது அன்னை இவ்வாறு கூறுகிறார். பூவுலக வரலாற்றில் ஸ்ரீ அரவிந்தர் எடுத்துரைப்பது வெறும் போதனை அல்ல, ஒரு புதிய அருள் வெளிப்பாடு கூட அல்ல. அது பரமனிடமிருந்து நேரடியாக வந்துள்ள தீர்மானமான செயல்பாடாகும். ஏப்ரல் 3 அவர் இவ்வாறு எழுதினார். நான் ஒரு புது பிறவி எடுத்துள்ளது போலும் என்னுடைய முந்தைய முறைகளும் பழக்கங்களும் இனி பயன்படாது என்றும் தோன்றுகிறது. ஒரு காலத்தில் பயன் தருவதாக இருந்தது, இப்பொழுது ஓர் ஆயத்தமாகவே தோன்றுகிறது. இதுவரை நான் ஒன்றுமே செய்யவில்லை. நான் ஆன்மீக வாழ்வு வாழவில்லை. அவ்வாழ்விற்கு இட்டு செல்லும் பாதையில் நடக்க மட்டுமே தொடங்கியிருக்கிறேன் என்று உணர்கிறேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது. எதையும் உருவாக்கும் திறன் எனக்கு இல்லை. எல்லா அனுபவங்களும் இனிமேல் தான் தொடங்க வேண்டியதிருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. எனது பழைய வாழ்வெல்லாம் கலன்று போய்விட்டது. எனது பிழைகளுடன் எனது வெற்றிகளும் போய்விட்டன. அவையெல்லாம் போய் அந்த இடத்தில் இப்போதுதான் பிறந்த ஒரு குழந்தை, அதன் வாழ்வு முழுவதும் இனிமேல்தான் உருவாக்க வேண்டியதாக உள்ள கர்மம் ஒன்றுமே ஒட்டாத, பயனடைந்து கொள்ளும்படியான அனுபவம் ஒன்றும் இல்லாத, ஆனால் அதே சமயம் சீர் செய்ய வேண்டிய பிழைகளும் இல்லாத ஒரு குழந்தை வந்துள்ளது போல் இருக்கிறது. எனது மூளை எல்லா அறிவும் எல்லா நிச்சயமும் நீங்கிப்போய் வெறுமையால் சூன்யமாயிருக்கிறது. அதேபோல் எல்லா வீணான சிந்தனைகளும் போய்விட்டன. எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி இந்த நிலைக்கு என்னை சரணாகதி செய்துவிட்டால், அறியவோ புரிந்து கொள்ளவோ முயற்சி எடுத்து கொள்ளாவிட்டால், முற்றிலும் ஏதும் அறியாத வெள்ளையுள்ளம் கொண்ட குழந்தையாக இருக்க நான் சம்மதித்துவிட்டால் எனக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்று உணர்கிறேன். நான் என்னை முற்றிலுமாக உமக்கு கொடுத்துவிட்டு உமது சிந்தனை உமது சித்தம் எவ்வித கோணலுக்கும் இடமின்றி சுதந்திரமாக எழுதப்படும்படியான ஏதும் எழுதாத வெள்ளைத்தாளை போல நான் ஆகிவிட வேண்டும் என்று எனக்கு தெரிகிறது. பெரும் நன்றி பெருக்கு என் இதயத்தில் எழுகின்றது. கடைசியாக நான் இவ்வளவு காலமாக தேடிக்கொண்டிருந்த வாசலை அடைத்துவிட்டது போல் தோன்றுகிறது. ஓ பிரபு, வாசலை திட்டவட்டமாக கடக்கும் அளவிற்கு நான் தூய்மையும் நானற்ற தன்மையும் பெற்றும் உமது தெய்வீக அன்பால் உயிரூட்டப்பட்டும் இருக்குமாறு அருள்வீர். இருளென்பதே இல்லாமல் எவ்வித வரையறையும் இல்லாமல் உமக்கே முற்றிலும் உரிமையாகிவிடுதல் உள்ள ஆனந்தத்தை என்னவென்று கூறுவது? சில ஆண்டுகளுக்கு பின், அதாவது 1918 இருக்கலாம், ஜப்பானில் அறிஞர்கள் கூட்டம் ஒன்றில் பேசிய போது பால் ரிச்சர்ட் பகவான் ஸ்ரீ அரவிந்தரை பற்றி இவ்வாறு குறிப்பிட்டார். பெரிய காரியங்கள், பெரிய நிகழ்ச்சிகள், ஆசியாவின் தெய்வீக புருஷர்கள் தோன்றும் காலம் வந்து கொண்டிருக்கிறது. எனது வாழ்நாள் முழுவதும் அவர்களை உலகமெல்லாம் தேடி வந்திருக்கிறேன். அவர்கள் இந்த உலகத்தில் எங்காவது கட்டாயம் இருக்க வேண்டும் என்று நான் உணர்ந்தேன். அவர்கள் இல்லாவிட்டால் இவ்வுலகம் அழிந்து போகும். ஏனெனில் அவர்களே அதன் ஒளியும் வெப்பமுமாய் உயிருமாய் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரினும் பெரியவரை ஆசியாவில் நான் கண்டேன். நாளைய உலகின் தலைவனை, தீரனை. அவர் ஓர் இந்து. அவர் பெயர் அரவிந்த கோஷ். 1914 ஆகஸ்ட் 15 பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் பிறந்த நாள் என்று ஆர்யா பத்திரிகை வெளிவந்தது. ஆர்யா பத்திரிகையை பற்றி சொல்லும் பொழுது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். அதனுடைய நோக்கம் என்பது எதிர்கால சிந்தனையை உணர்வதாகும். அதனுடைய அடித்தளத்தை வடிவமைக்க உதவுவதே. மேலும் மிகச்சிறந்த பழங்கால சிந்தனைகளை இணைப்பதும் ஆகும். மனித இனத்தின் இடையறாத முன்னேற்றத்தை நாம் நம்புகிறோம். உயர் வாழ்வின் உயர் சிந்தையை வகுத்து கொள்வதன் மூலமாக அந்த முன்னேற்றத்தை விடாது பிடித்து வைத்து கொண்டிருக்கிறோம். அந்த சிந்தனை சில சமயம் மேலே புறத்தே வருகிறது, சில சமயங்களில் கீழே அமிழ்ந்து ஆழ்ந்து போய்விடுகிறது. புறச்சக்திகளின் மற்றும் ஆர்வங்களின் முகமூடிக்கு பின்னே தன் செயலை செய்கிறது. எனவே சரியான கருத்துக்களும் இசைவிற்கான சரியான வழியும் காண்பதற்கான சிந்தனை வேண்டும். பரமாத்மனின் சாஸ்வதமான ஆன்மீக உண்மையை, பழமையை மீண்டும் எடுத்துரைப்பதாக அது இருக்க வேண்டும். அப்பொழுது அது மீண்டும் தழுவி ஊடுருவி மனம் மற்றும் பௌதீக வாழ்வை ஆக்கிரமித்து கொள்ளும். ஓர் ஆழ்ந்த வீறு கொண்ட உளவியல் ரீதியான சுய ஒழுக்கம் மற்றும் சுய முன்னேற்றத்திற்கான முறையை உருவாக்கி அதன் மூலம் மனிதன் தன்னுடைய மனம் மற்றும் பௌதீக வாழ்வில் ஆன்மீக வாழ்வை அதனுடைய முழு வீச்சுடன் அதனுடைய வளமையை, சக்தியை, பன்முகத்தன்மையை வெளிப்படுத்த முடியும். அதற்கான வழிமுறைகளை, நோக்கங்களை தேட வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது தனிமனித சுதந்திரம் மற்றும் சமுதாய ஒருமைப்பாட்டின் உச்சக்கட்ட இசைவை நோக்கி செலுத்தப்படுகின்ற உண்மையான மனோபாவம் மற்றும் முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்ட மனிதனுடைய புறவாழ்வு, அவனது சமுதாயம், நிறுவனம் ஆகியவை மீண்டும் தம்மைத்தாமே முன்னேற்ற பாதையில் வடிவமைத்து கொள்ளும். இதுவே ஆர்யாவின் நோக்கமும் தேடலும் ஆகும் என்று எழுதுகிறார். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் திலீப்குமார் ராய்க்கு எழுதிய கடிதத்தில் இவ்வாறு கூறுகிறார். தத்துவ ஞானம் உன்னிடம் மட்டும் ரகசியமாக சொல்லி வைக்கிறேன். நான் தத்துவ ஞானியாக ஒருபோதும் இருந்ததே இல்லை. இல்லை, நான் தத்துவ விஷயங்கள் எழுதியிருக்கிறேன் என்றால் அது வேறு கதை. யோகம் பயின்று பாண்டிச்சேரிக்கு வருமுன் எனக்கு தத்துவ ஞானம் பற்றி அதிகமாக ஒன்றும் தெரியாது. நான் ஒரு கவி, அரசியல்வாதி, தத்துவ ஞானி அல்ல. பிறகு எப்படி தத்துவ விஷயங்கள் பற்றி எழுதினேன்? ஏன் எழுதினேன்? முதலாவது, ஒரு தத்துவ ஞான இதழ் வெளியிடுவதில் தம்முடன் ஒத்துழைக்குமாறு ரிச்சர்ட் கேட்டார். ஒரு யோகிக்கு எந்த வேலையும் செய்யக்கூடிய திறன் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கொள்கையாதலால் என்னால் மறுக்க முடியவில்லை. பிறகு போர் தொடங்கியதும் அவர் போரில் சேர வேண்டியதாயிற்று. மாதம் 64 பக்கங்கள் தத்துவ ஞான விஷயங்கள் நான் ஒருவனே எழுதும்படியான சங்கடத்தில் என்னை மாட்டிவிட்டுவிட்டு அவர் போய்விட்டார். இரண்டாவது, எனது யோக சாதனையில் நான் நாள்தோறும் நான் கண்ட அறிந்த விஷயங்களை புத்திக்கு எட்டும் வகையில் நான் சொல்ல வேண்டியதுதான். தத்துவ ஞானம் தானே வந்துவிடுகிறது. ஆனால் அதனால் நான் தத்துவ ஞானி ஆகிவிட்டேன் என்று சொல்லிவிட முடியுமா? ஆர்யா பத்திரிகையை பற்றிய மேலும் விரிவான விஷயங்களை வரும் வாரத்தில் பார்க்கலாம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.